ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம் பதம் 6. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயாம். பந்தோர் ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனம் சிதஹம் அநாத்மானத்து சத்ருத்வே வருதே ஆத்மைவ சத்ருவாத். பந்தோராத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனாஜிதஹம் அநாத்மானஸ்து சத்ருத்வே வர்த்தே மானைவ சத்ருவாத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெயம். மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும், ஆனால் அவ்வாறு செய்யாதவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் மேனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் சுவாமிநிதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாததீஷதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷவான் சுதே தேவே பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம் பதம் 6ல இருக்கும். பகவானுடைய கிருபையில் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம் தினந்தோறும் ஒரு அவதாரத்தை பற்றி பேசி வருகிறோம். முதல்ல பார்த்த அவதாரம் பகவானுடைய சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமான சத்துருக்குமாரர்களை பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் வந்து வராக தேவருடைய அவதாரத்தை பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் தேவரிஷி நாரதர். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பகவானுடைய கிருபையில் பகவான் வந்து நரநாராயண ரிஷியாக பகவான் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை சொல்கின்றார். அதே சமயத்தில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரே கடைபிடித்து மக்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறதே அவரே வந்து சொல்லி கொடுக்குறார். அதனால தான் நரநாராயண ரிஷிகளுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி மனிதர்களுக்கு இந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற பற்றி தான் வந்து இந்த நரநாராயண ரிஷிகளாக பகவான் வந்து தோன்றினார். பத்ரிகாசிரமத்தில் இன்றைக்கும் போனோம் அப்படின்னா நரநாராயண ரிஷிகளாக பகவான் இன்றும் தவங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் என்னைக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறோமோ அன்னைக்கு சுகமான வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளே பார்த்தோம், ஒரு உதாரணத்துக்கு நமக்கே உடம்பில் ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வியாதி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஏதோ ஒரு சாப்பிடக்கூடாத பொருளை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், வியாதியை அதிகரிக்க விடும். எப்போ வந்து நம்ம கட்டுப்பாடாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க ஏதோ, நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி பட்டுன்னு வாயில் போட்டுக்கிறோம். ஒரு கட்டுப்பாடே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த வியாதி அதிகமாகிவிடும். அதே நம்ம கட்டுப்பாடோடு இருக்கோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், இல்லைங்க எனக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இதை சாப்பிட்டேன்னா எனக்கு இந்த வியாதி அதிகமாகிடும் அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாடோடு இருந்தோம் அப்படின்னா அப்போ தான் மனிதன் வந்து சுகமாக இருக்க முடியும். அதுபோல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கிறோமோ வாழ்க்கையில் அப்போ வந்து சுகமாக இருக்கலாம். அதுதான் வந்து தாரக மந்திரம். அதை வந்து கற்பித்து கொடுப்பதற்காகவே பகவான் நரநாராயண ரிஷியாக அவதரித்தார். அப்படியே இன்னைக்கு 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 காலகட்டத்தில் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதீர்கள், அத்தனைக்கும் ஆசைப்படு, விரும்புவதை செய் அப்படின்ட்டு பல பேர் என்ன பண்ணுகிறார்கள், வாசகம் எழுதுகிறார்கள். நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி என்ன கற்பித்து கொடுக்கிறார்கள் அப்படின்னா, இந்திரியத்தை கட்டுப்படுத்தாதே, மனம் போன போக்கில் போகட்டும், வாழ்ந்து அனுபவிங்கள் அப்படின்ட்டு பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திரியத்தை வைத்து நம்மளால் சுகம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இந்திரியம் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். எப்படி நம்ம பல முறை வந்து உதாரணத்தை கொடுத்தது போல், ஒரு அக்னி இருக்குது அப்படின்னா, அந்த அக்னியில் வந்து எவ்வளோதான் வந்து நம்ம நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட அப்படிங்கும். அது போல தான் இந்த இந்திரியங்களும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 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 முறை கூட அது வந்து என்ன பண்ணது, அது வந்து சுகம் அடையவே, திருப்தி அடையவே அடையாது. நம்ம எவ்வளோதான் வந்து அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, எவ்வளோதான் அதை திருப்திப்படுத்துறதுக்காண்டி இந்த இந்திரியத்தை நம்ம பயன்படுத்தினாலும், அது எங்கே போய் முடியும் அப்படின்னா, வந்து சந்தோஷமாக நிறை மனசு வந்து நிறை அடையவே அடையாது. அதனால தான் பகவான் என்ன பண்ணுறார், நரநாராயண ரிஷியாக தோன்றி எப்படி இந்திரியத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத கற்பிக்கிறதுக்காண்டி நரநாராயண ரிஷி தோன்றுகின்றார். ஸ்ரீல பிரபுபாதரை சொல்கிறார், நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய போன காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் சரி, இப்போ நிகழ்காலத்துலேயும் சரி, நம்ம வந்து வரக்கூடிய காலத்துலேயும் சரி, நம்ம என்றைக்குமே வந்து சுகமாக இருப்பது அப்படிங்கிறது கனவு தான். இந்திரியத்தை எப்போ வந்து கட்டுக்கடங்காமல் கட்டுப்படுத்தாமல் விடுகின்றோமோ, கட்டுப்படுத்தாமல் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நம்ம வந்து நினைக்கிறோமோ, அப்போல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நம்ம திருப்தி அடையவே அடையாது. ஆனால் நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்திரியத்தை வைத்து சுகம் அடைந்து விடலாம். எப்போ அப்படின்னா வந்து இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் ஒரு வருஷம் நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சுகமாக இருந்துருவேன் சார். ஒரு 5 வருஷம் உழைச்சேனா போதும் சார், ஒரு 15 வருஷம் உழைச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து சுகமாக இருந்துருவேன் சார் அப்படின்னு தான் நம்ம வந்து பல பேர் வந்து நினைத்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தேன் அப்படின்னா, பல ஊரில் வந்து பல நாட்டில் வந்து இன்னொரு 30 வருடம் கழித்து நாங்கள் வந்து அது எங்கே போவோம் அப்படின்னா, வந்து நிலவுக்கு சென்று விடுவோம், மூணுக்கு போயிடுவோம், அங்கே வந்து வாழலாம் வந்து. இதுக்கப்புறம் வந்து 30 வருடங்கள் கழித்து மக்கள் யாரும் நடந்து செல்ல மாட்டார்கள், எல்லாமே வந்து பறப்பார்கள் அப்படின்ட்டு, உலகம் இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடும்ன்ற கதை விடுகிறார்கள். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் வந்து 20 வருஷத்தில் இப்படி ஆகிடும்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து 20 வருஷம் கழித்து அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவங்க எப்போ இருக்க மாட்டாங்கன்னு தெரியுதோ அந்த வருஷத்தை சொல்லி 2033 நாங்கள் இப்படி ஆகிடுவோம், 55 இப்படி ஆகிடுவோம். ஏன் நீ இருக்க போகிறதே இல்லையே, நம்ம இருந்தால் போய் சட்டையை பிடிச்சி கேட்போம், நீ அப்படி சொன்னியே இப்படி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு, அவரே இருக்க போதில்ல சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவார். அதுபோல் இந்திரியத்தை வைத்து நம்ம எவ்வளோதான் வந்து சுகமடைய நினைத்தாலும் அது வந்து எட்டாக்கனியாக மாறிவிடும். அதனால தான் பகவான் வந்து வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி வர்றார். எதா எதா ஹி தர்மஷ்ய க்ளானிர்பவதி பாரதம் அப்யுக்தானாம் அதர்மஷ்ய ததாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்சார்வனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் எப்பப்பெல்லாம் வந்து தர்மம் சீர்குலைகின்றதோ, எப்பப்பெல்லாம் வந்து மக்கள் தவறான வழியில் நடந்து போகிறார்களோ, அப்போ பகவான் வந்து அவதரிக்கிறார். நரநாராயணாக ரிஷியாக தவங்களை மேற்கொள்கின்றார். பயங்கரமான கடுமையான நரநாராயண ரிஷிகள் தவத்தை ஏற்கின்றனர். எப்படி துருவ மகாராஜோட சரித்திரத்தை சில பிரபுபாதர் உதாரணம் காட்டுகின்றார், ஒரு 5-6 வருட பாலகன் பயங்கரமான தவங்களை மேற்கொண்டான் துருவ மகாராஜன். அப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் மாதத்தில் வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டார். 2வது மாதங்களில் அவர் வெறும் தலைகளை மட்டும்தான் சாப்பிட்டார், தலைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டார். 3வது மாதத்தில் வேர்களை சாப்பிட்டார். 4வது மாதம் வெறும் நீரை மட்டும் அறிந்து வந்தார். 5வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுவாசம் மட்டும் செய்தார். 6வது மாதத்தில் வந்து சுவாசத்தையும் நிப்பாட்டிட்டார் முழுக்க முழுக்க. அப்படியே பயங்கரமான தவத்தை மேற்கொண்டார். சுவாசத்தை அவர் எப்போ கட்டுப்படுத்தினாரோ உலகத்தில் உள்ள எல்லா காற்றும் நின்று போச்சு, எல்லா காற்றும் நின்று போச்சு. அவரை காலை மாற்றுறதுக்காண்டியே வந்து அவர் மாற்றினார்னா உலகமே அப்படியே ஆடுதான், அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கடும் தவம் இருந்தார். அப்போ தேவர்களாம் நடுங்கி பகவானிடம் வந்து, பகவான் இந்த மாதிரி ஒரு சிறு பாலகன் இப்படி தபஸ்யா பண்ணுறான், உலகத்தில் உள்ள எல்லா காற்றும் நின்று போச்சு அப்படின்னா, பகவான் வந்து 6வது மாதத்தில் பிரத்யட்சமாக அவனுக்கு வந்து அந்த தரிசனம் கொடுத்தார். அப்ப துருமரா சொல்றாரு, ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம் தும் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹியம் காச்சன் விசின்வாக திவ்ய ரத்னம் சுவாமின் கிருதார்த்தோஸ்மின் வராம் நயாச்சேன். சொல்றார், நான் ஒரு சின்ன கண்ணாடி துண்டுக்காண்டி நான் ஆசைப்பட்டு தவம் இருந்தேன், எனக்கு வந்து இப்ப வந்து காஜன் விஜின்வா அபி திவ்ய ரத்னம், எனக்கு வந்து ஒரு திவ்ய ரத்னமே கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அப்படின்றார். அதுபோல இந்த நரநாராயண ரிஷிகளும் தவங்களை மேற்கொண்டனர். சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்பப்பெல்லாம் நம்ம கட்டுப்பாடோட இருக்கிறோமோ இந்திரியத்தின் கட்டுப்பாடோடுகள அப்ப நிம்மதியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம சாலையில போயிட்டே இருக்கோம், அப்போ வந்து என்ன இருக்கும், சிக்னல் இருக்கும் லைட்டு, அது வந்து சிவப்பு கலர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வண்டியை வாகனத்தை நிப்பாட்ட வேணும். இல்லை இல்லை அதெல்லாம் நானும் எனக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நேரம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ராஜா மாதிரி ஒன்று என்ன பண்ணுவோம், வேறு யாருன்னா வாகனத்தில் போய் இடித்து நம்ம இறந்து போயிடுவோம், இல்லைனா வேற எவனா வந்து இடித்து நம்ம வந்து அவன் வந்து இறந்து போயிடுவான். அதுபோல் ஒன்று நம்ம இறந்து போயிடுவோம், இல்லைனா யாருன்னா கொண்டுடுவோம், அதுபோல தான் வந்து நடக்கும். அதுபோல நம்ம எப்பப்பெல்லாம் வந்து இந்திரியத்தை கட்டுப்படுத்தாமல் விடுகிறோமோ அப்போ என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இது போல் எப்படி கார் போயிட்டு இடித்து விடுகிறதோ இடித்து இடிச்சிடுற மாதிரி அது மாதிரி ஆகும். இன்னொரு உதாரணத்துக்கு, இப்போ உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் 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 முக்கியமான ஒன்று வாழ்க்கையில். உணவு கட்டுப்பாடை மட்டும் நம்ம சரியாக பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம உடலில் ஒரு நோய் கூட வரவே வராது. சாப்பாடை மட்டும் நம்ம சரியான நேரத்துக்கு சரியான சாப்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் நோய் அப்படிங்கிறதுக்கு வேலையே வந்து கிடையாது. அப்போ வந்து சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஆயுளை வந்து நீட்டிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி துரதிருஷ்டமாக வசமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து மனிதர்கள் வந்து போன காலத்தெல்லாம் வந்து நம்மளுடைய பாட்டனார்கள்லாம் வந்து சைவத்தை மட்டும்தான் சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து அசைவங்களாக மாறிவிட்டது. எதை வேணாலும் சாப்பிடு, கண்டதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் பல விட்டுற வந்து சாப்பிடுகிறார்கள். அப்படி பல விட்டுறது சாப்பிட்டு விட்டு அது என்ன ஆகிறது அப்படின்னா நோய் வருகிறது. நோய் வந்ததுக்கப்புறம் வந்து நோய் வாய்ப்பட்டு அவன் அவதி விடுகிறான், பயங்கரமாக கஷ்டப்படுறான். அது நம்ம வந்து சரியான சாப்பாடை சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்போ நம்ம கட்டுப்படுத்தலையோ அப்போ வந்து பிரச்சனையை உண்டாகும். அதுக்கப்புறம் ஆயுஷில் பிரபுபார் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி ஒரு ஒட்டகம் இருக்குது அப்படின்னா அது வந்து முல்லை சாப்பிடும், முல்லை சாப்பிட்டுட்டு அந்த முள் என்ன பண்ணும், அதோட நாக்கில் போய் குத்தும், அப்போ நாக்கில் குத்தும் போது ரத்தம் வரும், அந்த ரத்தத்தோடு சேர்த்து அதை என்ன பண்ணும் சாப்பிடும். அது சாப்பிட்றப்போ ஆஹா ஆஹா என்ன அருமை என்ன அருமை அப்படின்ட்டு அதோட ரத்தமே அது என்ன பண்ணும் பயங்கரமாக சுவைச்சு 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 ரொம்பவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடும். அதை வந்து நம்மளோட மனிதர்களுக்கு ஒப்பிடுகின்றார். யார் யாரெல்லாம் வந்து இந்திரத்தை கட்டுப்படுத்தாமல் எப்பப்பெல்லாம் வந்து அதீதமான காமத்துக்கு ஆசைப்பட்டு வந்து ப்ராஸ்டிடியூட் அவர்கள்ட்ட போகின்றார்களோ, எப்பெல்லாம் வந்து கட்டுப்படுத்தாத வந்து காமத்தை வைத்து கொள்கின்றார்களோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுகின்றனர், நம்மளுடைய விந்துக்கள் ஒரு சொட்டு விந்துக்கள் தயாரிப்பதற்கு 60 சொட்டு விந்துக்கள் தேவைப்படுகின்றன. அப்போ வந்து நம்ம காம சுகத்தை அனுபவிக்கும் பொழுது எவ்வளவோ விந்துக்கள் வந்து வீணாகி விடுகிறது. அப்போ எவ்வளோ விந்துக்கள் வீணாகிறதுனால எவ்வளவோ அதுக்கு வந்து ரத்தம் தேவைப்படும். எப்பப்பெல்லாம் வந்து விந்துக்கள் நம்மளுடைய உடலை விட்டு போகின்றதோ அப்போ மனிதனுடைய சக்தி குறைந்து கொண்டே போகும். அப்போ சக்தி குறைந்து கொண்டே போனால் என்ன ஆகும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தே போகும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னா உடனே நோய் வரும். அப்போ உடனே நோய் வந்துருச்சுன்னா மனிதன் வந்து வியாதி வந்துச்சு துக்கப்படுவான். அப்போ துக்கப்படும் பொழுது என்ன பண்ணுவான், மனிதனோட ஆயுள் காலம் குறையும். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிச்சு, அதீதமான நம்ம என்ன பண்ணோம், இந்திரியத்தை கட்டுப்படுத்தாமல் அதீதமான காமத்துக்கு ஆசைப்பட்டு வந்து என்ன பண்ணோம், நம்ம ப்ராஸ்டிடியூட்டை போனோம். அப்போ ப்ராஸ்டிடியூட்டில் போன பொழுது இல்லைன்னா வந்து தேவையில்லாத காம சுகத்தை அனுபவித்தோம் அப்படின்னா நம்மளோட வீரியங்கள் விந்தியங்கள்லாம் வந்து வெளியில் சென்று கொண்டே இருக்கிறது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டது அப்படின்னா உடலில் நோய் வந்துடும். உடலில் நோய் வந்துருச்சுன்னா வந்து நம்ம துன்பப்படுவோம். எங்கேயோ ஆரம்பிச்சு எப்படி வந்து இந்த ஒட்டகம் வந்து என்ன பண்ணுச்சு, அதோட ரத்தத்தையே அது குடிக்கிறது போது அது சுகமாக இருக்கிறது போல் அதுக்கு தெரிந்தது. அதுபோலோட நம்மளுடைய ரத்தத்தை சிந்தி நோய்வாய் தான் நம்ம வந்து படுகிறோம். அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து இந்திரியத்தை கட்டுப்படுத்தி சரியான பாதையில் செலுத்துகிறோமோ அப்போல்லாம் வாழ்க்கையில் ஆனந்தம் அடைய முடியும். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தவங்களை நரநாராயண ரிஷிகளைப் போல தவம் இருப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினம். அதனால தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணரே வந்து தோன்றுகின்றார். தோன்றி இந்த கலியுகத்தில் என்ன தவம் மேற்கொள்ள முடியும் மக்களால் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் சொல்வதே பெரிய தவம். அதுக்கப்புறம் 4 விதம் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி எப்படி ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவார். அதுபோல் பகவானுடைய நாமத்தை சொல்லி அது கூடவே 4 விதமான கோட்பாடுகளை சாஸ்திரங்கள் கொடுக்கின்றன. என்ன அப்படின்னா, மது அருந்தக்கூடாது, மாமிசங்கள் உண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தகாத பால் உறவுகளை வைத்து கொள்ளக்கூடாது, அதுக்கப்புறம் சூதாடுவது கூடாது. இந்த 4 முக்கியமான செயல்களை நம் ஒரு மனிதன் தவிர்க்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இதை சொன்னோம் அப்படின்னாலே அந்த கலியுகத்தில் பயங்கரமான ஒரு தவம். இந்த தவத்தை செய்தோம் அப்படின்னா மனிதன் வந்து அருமையாக ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து இந்திரிய கட்டுப்பாடை எப்படி மனிதன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நரநாராயண ரிஷிகள் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் கிருஷ்ணர் 6.6 என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து மனதை பற்றி பேசினார். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா ஒருவன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மனதை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து உயர்வு பெற வேண்டும், ஒளிஞ்சி தாழ்வு அடையக்கூடாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் நேற்று சொன்னார். அதே சமயம் பகவான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா மனதை வந்து நண்பனாகவும் மனதை எதிரியாகவும் ஆக்கி கொள்ள முடியும். நம்மளால் நம்ம நினச்சோம்னா மனதை வந்து நண்பனாகவும் இல்லை என்றால் எதிரியாகவும் மாற்றி கொள்ள முடியும். இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், எவன்வெல்லாம் வந்து மனதை கட்டுப்படுத்தினானோ அவன் வந்து மனது வந்து நண்பனாக செயல்படும். எவனவெல்லாம் வந்து மனதை கட்டுப்படுத்தலையோ அவனுக்கு வந்து எப்படி மனதும் செயல்படும் அப்படின்னா அது வந்து எதிரியாக செயல்படும் அப்படின்றார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் யோக பயிற்சி அப்படின்னாலே மனதை கட்டுப்படுத்துவதுதான் அது முக்கியமான வந்து பயிற்சி. அதே வந்து நம்ம யோக பயிற்சியில் மனதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது வந்து ஒரு நாடகம் போல தான், அது வந்து உண்மையான யோக பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது, காலத்தின் விரயம். ஏன் அப்படின்னா நம்ம யோக பயிற்சி பண்ணும்போது நமக்கு பல பலன்கள் கிடைக்கிற மாதிரி அப்படி தெரியும், ஆனால் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா நமக்கு எப்போ கனவு வந்து தந்து அதிகப்படியான கனவுகளாக வந்துச்சோ அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கின மாதிரியே தெரியாது, நம்ம தூங்கியிருப்போம் ஆனால் தூங்கின மாதிரியே வந்து தெரியாது. இல்லை நம்ம வந்து தூங்கிட்டே இருக்கோம், யாருன்னா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எங்கன்னா இப்போ நம்ம மட்டும் தூங்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக இந்த பேச்சுலருக்கு அக்காமடேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான், ஒருத்தன் டிவி பார்த்துட்டு இருப்பான், அது வாட்டுக்கு டிவி டும் டம் டும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், இவன் தூங்கிட்டே இருப்பான். அப்போ படுத்துக்கிட்டே தான் இருப்பான், இருந்தாலும் அவனுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வந்து வராது. அதுபோல் நம்ம வந்து இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தலை அப்படின்னா எப்படி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் தூங்கும்போது ஒழுங்காக தூங்க மாட்டானோ பலன் ஒழுங்காக கிடைக்கலையோ அதுபோல் நமக்கும் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறது போல் மனிதன் வந்து இந்த மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கட்டுப்படுத்தினா தான் அப்போ தான் வந்து மனதை நண்பனாக ஆக்கி கொள்ள முடியும். அதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது வந்து எதிரியாகத்தான் வந்து இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 வேலைக்காரிகள் இருக்காங்கன்னு வச்சு வேலைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலைக்காரங்களை நம்ம எப்போ வந்து கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம சொல்கிறது போல் அவங்க கேட்பாங்க வேலையை. அதே வந்து நம்ம அவங்க இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன ஆகும், நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அந்த வேலையெல்லாம் இந்த அவர்கள் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதே அவர் செய்து கொண்டே போவார்கள். அதுபோல் இந்த மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தான் நண்பனாக இருக்கும், இல்லைனா எதிரியாக ஆகிவிடும். இப்போ எப்படி மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். இதை கட்டுப்படுத்துவதற்கான வழி என்ன அப்படின்னா சாதுக்களிடம் சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். சாதுக்களிடம் பக்தர்களிடம் நம்ம வந்து முக்கியமாக சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா சாதுக்கள் வந்து நல் வழியை பின்பற்றுகிறார்கள், பக்தர்கள் அவர்களுக்கு எந்த விதமான மனதில் கலங்கங்களும் இருக்காது, யாரையும் நண்பனும் என்றும் துரோகியம் என்றும் பார்க்க மாட்டார்கள். அப்படியே நல்ல மனிதர்களுடன் நம்ம பழகும் பொழுது அப்போ நம்ம மனசு என்ன பண்ணோம், நல்ல வழியில் செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி நல்ல வழியில் செயல்பட்டுச்சுனாலே அப்போ வந்து நம் மனதும் வந்து நமக்கு நண்பனாகிவிடும். உதாரணத்துக்கு சாதுக்களுடன் சங்கம் விடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம். அப்போ கோயிலுக்கு போகப்போ என்ன ஆகும், நல்ல புத்தி நமக்கு வரும், நல்ல புத்தி வரும். அப்போ என்ன பண்ணுவான், நல்ல புத்தி வரும் பொழுது காலையில் எழுந்திரிச்ச உடனே கடவுளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவான், ஒரு விளக்கு பற்ற வைப்பான், கடவுளை வந்து கும்பிடுவான் அப்படிங்கிற ஒரு நல்ல புத்தி வரும். சாயங்காலம் ஆகிடுச்சா ஒரு விளக்கு பற்ற வைப்போம், வீட்டில் பகவானை பற்றி ஏதோ ஒரு அகர்பக்தி விளக்கு காமிச்சு கும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல புத்தி வரும். அதே வந்து நம்ம சாதுக்களோட சங்கம் வைத்து கொள்ள அப்படின்னா நமக்கு வந்து கெட்ட புத்தி தான் வரும். எங்கன்னா ஒரு திருட கொலைக்கார கும்பலோட நம்ம போய் ஒரு ஒரு மாதம் அவர்களிடம் சங்கம் வைத்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம புத்தி என்ன போவோம், நம்ம எதுக்குயா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு தடவை போய் திருடுனா ஒரு வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசு என்ன பண்ணோம், ஏன்னா மாடு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்குற 10,000 சம்பளம் கொடுக்குறான், அந்த 10,000த்துக்கு நீ மாடு மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கியே, இவன் பாரு ஒரு தடவை திருடுறான் அவன் ஒரு வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கான், அந்த மாதிரி ஒரு தடவை திருடிட்டு இருக்கலாமே. கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான் திருடுறது, இருந்தாலும் நம்ம வந்து திருடாத வந்து மாட்டிக்காத மாதிரி திருடிட்டு ஒரு வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் மனசு வந்து சொல்லும். ஏன் அப்படின்னா இது வந்து எதிரி, ஏன் அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்தலை அதனால் அப்படி வந்து போகுது, ஏன் அப்படின்னா சங்கம். அதனால் நல்லா சங்கம் வைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு மனம் வந்து நண்பனாகி விடும். அதுபோல் எப்படி ஒரு முள் மரம் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், அருவா எடுத்து வெட்டி தள்ளுறது போல் இந்த மனத்தை வந்து வந்து கெட்ட விஷயத்திலிருந்து பற்றுதல்கள் இல்லாமல் அந்த அறுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு விதமாகவும் மனசை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னா, பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிப்பது, பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட மனசு என்ன பண்ணோம், கட்டுப்பட்டு விடும், கட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது அதில் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறது, அந்த நல்ல விஷயங்களை படித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா மனம் வந்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கையாகவே கட்டுப்படுத்தி விடும். அதை விட்டுட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், காலகட்டத்தில் மனிதர்கள் தேவையில்லாத விஷயங்களை படிப்பது, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவது, அப்போ மனம் வந்து என்ன ஆகிடும், அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியவே முடியாது. அப்போ கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அது வந்து மனம் வந்து எதிரியாகிவிடும். எதிரி ஆகிடுச்சினாலே சஞ்சலாகி மன கிருஷ்ணா, கிருஷ்ண அர்ஜுனன் சொல்கிற சஞ்சலாகி மன கிருஷ்ணா. அப்போ மனசு என்ன பண்ணும், அப்படியே எப்படி ஒரு கத்தி சண்டை போடுற மாதிரி இந்த மனம் என்ன பண்ணும், உள்ள உள்ள அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும், சாந்தமாகவே வந்து இருக்காது. எப்போ மனம் வந்து எதிரி ஆயிடுச்சோ அப்போ சாந்தமாகவே வந்து இருக்காது. அதனால் நரநாராயண ரிஷிகள் சொல்வதை போல் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா, கட்டுப்பாடான உள்ள வாழ்க்கை வந்து சுகமான வாழ்க்கை வாழ முடியும். எப்போ ஒருத்தனுக்கு இப்போ பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா வந்து மருத்துவர் என்னென்னலாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரோ, அப்படி சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ முடியும். அதே வந்து இப்போ சுகர் இருக்குது, அவன் பாட்டுக்கு கண்டதும் வந்து கட்டுப்பாடே இல்லாமல் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, அப்போ பிபி என்ன பண்ணும், அதிகமாகிட்டே சுகர் அதிகமாகிட்டே தான் வந்து போகும். அதுபோல் நரநாராயண ரிஷிகள் இந்த பதத்தில், இந்த நரநாராயண ரிஷியோட அவதாரத்தில் சொல்வது போல் நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் இந்த பதத்தில் சொல்கிறது மாதிரி மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து கட்டுப்பாடான வாழ்க்கை தான் வந்து சுகமான வாழ்க்கையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.